கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புறா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புறா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வாதங்களை பெறுவதை விட பெற்ற ஆசீர்வாதங்களை காத்துக் கொள்வதில் கவனமாயிரு. உயர்வு என்பது பிறரை தாழ்த்துவதால் அல்ல, பிறர் முன்பு நம்மை தாழ்த்துவதால் வருவது. பெற்ற அனுபவங்களால் பெருமை கொண்டு இன்னும் பெற வேண்டிய அனுபவங்களை இழந்து விடாதே. போராட்டங்களை அதிகமாக சந்திப்பவன் பிறரின் வெற்றிக்கு அதிக தகவல்களை தருகின்றான். நினைத்து நிகழாததை எண்ணி வருந்தாதே. கடவுள் நினைத்தது நிறைவேறப் போகிறதை எண்ணி மகிழ்ச்சியாயிரு. இயேசுவின் முன்னேற்றம் இயேசுவை நம்மிடம் இருந்து பிடிக்கின்ற ஒரு துயரச் செயல் அல்ல. இது இழப்பும் அன்று. மாறாக நமக்கு அது ஒரு புதிய பயனுள்ள பயணமே. நமக்கு இடம் ஏற்பாடு செய்ய அவர் மேற்கொண்ட பயணமாகும். நமக்கு ஆவியாரை தருவதற்காக அவர் மேற்கொண்ட பயணமாகும். இனி நாம் எதை கேட்டாலும் இயேசு நமக்கு தருவார். மேலும் இயேசுவின் விண்ணேற்றம் நாம் யார் என்பதையும் நமது பணி என்ன என்பதையும் நமக்கு அடையாளம் காட்டுகின்றது. நாம் விண்ணிற்கு உரியவர்கள். பிறரையும் விண்ணிற்குரியவர்களாக மாற்ற இயேசுவின் நற்செய்தியை உலகின் கடையல்லவரை அறிவிக்க வேண்டுமென்றே மாபெரும் பொறுப்பை நமக்கு தருகின்றது. அன்பு நேயர்களே, இயேசுவின் விண்ணேற்றத்தை புரிந்து கொள்வோம். அதன் பயனை அடைந்து கொள்வோம். அதன் பொறுப்பை நிறைவேற்றுவோம். குடும்பம் திருமண நாளன்று இயேசு கணவன் மனைவியை தம் அன்புக்கு அடையாளங்களாக மாற்றுவதோடு நில்லாமல் தமது அன்பை வாழ்ந்து காட்டுவதற்கு வேண்டிய வரத்தையும் கொடுக்கின்றார். திருமண நாளன்று இயேசு தமது தூய ஆவியால் கணவன் மனைவியை அர்ச்சித்து தனிப்பட்ட முறையிலே ஆவியானவரின் வரங்களையும் ஆவியானவரின் கனிகளையும் கொடுத்து அவர்களை ஒரு குடும்பமாக வாழ அழைக்கின்றார். திருமணம் என்பது இயேசுவின் அன்பை உலக மக்களுக்கு பிரதிபலித்து காட்டும் ஒரு கால கண்ணாடியாகும். அன்பிலே மூன்று வகையுண்டு: உள்ளத்திலிருந்து கொடுத்தல், உள்ளதையெல்லாம் கொடுத்தல், உள்ளதையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தல். மூன்று வகை அன்பையும் சேர்த்துத்தான் கிறிஸ்துவின் அன்பு என்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட அன்பு வாழ்வை வாழ தயாராக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் மணமக்கள் திருமண நாளன்று இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன் என்ற வாக்குறுதியை ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்ளுகின்றனர். அன்புநேயர்களே, அன்பிலே மூன்று வகை: உள்ளத்தில் இருந்து கொடுத்தல், உள்ளதையெல்லாம் கொடுத்தல், உள்ளதையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தல் என்ற அன்பை எமது குடும்பத்தில் ஒருவர் ஒருவருக்கு கொடுத்து, குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து, ஒருவர் ஒருவருக்கு உதவியாக வாழ்வோம். அன்பு என்றால் என்ன? என்றால் என்ன என்பதற்கு இயேசு நல்ல சமாரியன் உவமையில் தெளிவான விளக்கத்தை தருகின்றார். பார்த்தான், நின்றான், அருகில் சென்றான், ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான், எண்ணெயும் திராட்சரசமும் தந்தான், தன் சொந்த வாகனத்தில் ஏற்றினான், சாவடிக்கு கொண்டு சென்றான், காசு கொடுத்தான், மீண்டும் வருவேன் என்றான். கணவனும் மனைவியும் அன்றாட வாழ்வில் ஒருவருக்கொருவர் நல்ல சமாரியனாக நடந்து கொள்ள வேண்டும். இதில்தான் உண்மை ஆன்மீகம் அடங்கியுள்ளது. கணவன் மனைவி ஒருவர் ஒருவரின் தேவைகளை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்யும் போது அன்பு இதயத்தில் விழுந்து உயிரோடு கலக்கின்றது. மனைவியர் தமக்கென்று உரிய பயணத்தை நிறுத்தி வகுத்த திட்டத்தை மாற்றி ஒருவர் மற்றவரின் பயணத்தை திட்டத்தை தமது திட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்கள் விருப்பங்களை, எண்ணங்களை, ஆசைகளை மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுக்க தியாகம் செய்ய முன்வர வேண்டும். அங்கேதான் குடும்ப மலர் மனமேசும். அன்புக்கு மிகுந்த ஆறுதல் அளிக்கும் ஆற்றல் உண்டு. கணவர் மனைவியர் ஒருவர் ஒருவருக்கு தூரமாக இல்லாமல் அருகில் இருந்து ஆறுதல் கொடுத்து வாழ வேண்டும். நோயுற்றிருப்பவரிடம் அருகில் இருந்து தடவி எவ்வாறு இருக்கிறது என்று கேட்பதற்கும், தூரத்தில் நின்று எவ்வாறு இருக்கிறது என்று கேட்பதற்கும் வேறுபாடு உண்டு. தமக்கென்று எதையும் மறைத்து வைத்துக் கொள்ளாது, சுயநலப் போக்கை தவிர்த்து கணக்கு பார்க்காமல் கணவன் மனைவியர் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் காயங்களை குணமாக்கும் மருத்துவராக திகழ வேண்டும். காயங்களில் ரெண்டு வகையுண்டு: உடல் காயம், உள்ள காயம். உடல் காயத்தை விட மோசமானது உள்ளத்து காயம். ஒருவர் மற்றவரின் குற்றத்தை மன்னித்து வாழ முன்வர வேண்டும். முத்துக்காக சிப்பியை அன்பு செய்யவில்லையா? மாணிக்கத்திற்காக மண்ணை அன்பு செய்யவில்லையா? செந்தாமரைக்காக சேற்றை அன்பு செய்யவில்லையா? அதுபோல் ஒருவர் ஒருவரின் குறையை ஏற்று அன்பு செய்து வாழ்வதே குடும்பத்தின் மகிழ்ச்சி. கணவனும் மனைவியும் தங்களுக்கு சொந்தமான அனைத்தையும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ முன்வர வேண்டும். திருமண அன்பு படிப்படியாக வளர வேண்டும், தேய்வரையாக கூடாது. அழகும் அறிவும் பணமும் பதவியும் பட்டமும் குறையலாம், ஆனால் இதயத்தை சார்ந்த அன்பு மட்டும் குறையக்கூடாது. கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து அருள் தியானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். நான் ஏழையாக இருக்கிறேனே, திக்கற்ற நிலையில் இருக்கிறேனே, நான் ஒரு எளிய நிலையில் இருக்கிறேனே. இந்த நிலையில் இருந்து நான் விடுதலை பெற்று வாழ யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒரு உதவி வேண்டி இந்த தியானத்திலே நீங்கள் இணைந்திருக்கலாம். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 28:2 திருவசனம் சொல்லுகிறது, நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில், உமது திரு தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தரலும் என்று சங்கீதக்காரர் வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்க்கையிலே உதவிக்காக கடவுளை நோக்கி மன்றாடுகின்றார். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். அவரிடத்திலே நீங்கள் உதவியை தேடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். திருப்பாடல் அல்லது சங்கீதம் 72:12 வசனத்தை வாசித்து பாருங்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. அவரை நோக்கி மன்றாடுகிற ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் எளியோரையும் அவர் விடுவிக்கின்றாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருவசனம் கடவுள் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஏழைகள் கையுயர்த்தினார்கள் என்றால் யார் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவார்கள்? பிச்சை போடுவதற்கு சில நேரம் சில பேர் நினைக்கலாம், ஏதாவது ஒரு சில்லறை காசை கொடுக்கலாம் என்று. மற்றபடி பாருங்கள், சமுதாயத்திலே யார் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அல்லது அவர்களிடத்திலிருந்து தமக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்து விடுவார்கள். உங்களிடத்திலே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு உதவிக்காக ஒருவரிடத்திலே கையை நீட்டினால் இன்றைக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அப்படியாக உலகம் மாறிக்கொண்டு வருகிறது. இந்த நிலையிலேதான் நீங்கள் கடவுளை நோக்கி பாருங்கள். நீங்கள் எவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் கடவுள் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு உதவி செய்து அந்த ஏழ்மையிலிருந்து நீங்கள் வெளியே வர அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று திருமறை சொல்லுவதனாலே நீங்கள் திக்கற்ற நிலையில இருக்கலாம். எங்கு போவது, என்ன செய்வது, எப்படி வாழ்வது என்று தெரியாமலேயே கலங்கி போயிருக்கலாம். இந்த நிலையிலே மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம், உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் கூட போய்விடலாம். ஆனால் ஆண்டவரோ, அந்த நிலையிலும் நீங்கள் கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மார்க்கு நற்செய்தி நூல் 9 அதிகாரத்திலே 22 வசனத்திலே வாசிக்கிறோம், ஒரு தந்தை தன் பிள்ளைக்காக ஆண்டவரிடத்திலே வந்து இவ்வாறு வேண்டிக் கொள்ளுகிறார், இயேசுவே, இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அசுத்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற துன்பமான சூழ்நிலையை பார்க்க முடியாமல் இயேசுவினிடத்திலே வந்து உதவி கேட்கிறார். இயேசு உதவி செய்து அந்த பிள்ளைக்கு சுகம் கொடுப்பதை நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த தகப்பனுடைய தேவை என்னவா இருந்தது பாருங்கள். பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு அசுத்த ஆவி அவனை மிகவும் துன்பப்படுத்தி அவனை தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளியது என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே அந்த பிள்ளை பாருங்கள், ஒரு சரியான சூழ்நிலையில் இருக்க முடியாமல் தவிக்கிறது. இதை தகப்பனால் பார்க்க முடியாமல் வேதனைப்படுகிறார். இதிலிருந்து எந்த மனிதராலும் உதவி செய்ய முடியவில்லை. எந்த மனிதரும் உதவி செய்து இந்த பிரச்சனையிலிருந்து அந்த பிள்ளைக்கு விடுதலை தர முடியவில்லை. இந்த நிலையில தான் இந்த தகப்பன் இயேசுவின் இடத்திலே வந்தார். ஆண்டவரே, இயேசுவே, என்னுடைய பிள்ளை தீயிலே போய் விழ வேண்டும் என்று துடிக்கிறது, தண்ணீரிலே போய் விழுந்து விடுகிறது, எப்பொழுது இவனுக்கு மரணம் வந்து விடுமோ என்று தெரியாமல் நான் கலங்கி கலங்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 24 மணி நேரமும் இவனை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது, எப்பொழுது போய் நெருப்பிலே விழுந்து விடுவானோ என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறது. இயேசுவே, உம்மாலே உதவி செய்ய முடியுமானால் தயவு செய்து என் மேல் இரக்கம் கொண்டு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் மன்றாடுகிறார். இயேசு அவருக்கு உதவி செய்தார். அந்த மகனுக்கு தீய ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்து வாழ வைக்கிறதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்விலும் இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அவர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி மன்றாடுகிற இவர்களுடைய மன்றாட்டை கேட்டு இவர்களுக்கு பதில் தந்தருளும். எவ்வளவு ஏழ்மை நிலையில இவர்கள் இருந்தாலும், திக்கற்ற நிலையில இருந்தாலும், எளிமையான நிலையில இருந்தாலும், ஆண்டோர் தாம் இந்த நேரத்தில் இவர்கள் மேல் மனம் இறங்கி இவர்களுக்கு வேண்டிய விடுதலையை, வாழ்வை, சுகத்தை நீர் தந்தருளும். ஆண்டவரே, தன் பிள்ளைக்காக உம்மை நோக்கி மன்றாடிய தகப்பனாருடைய விண்ணப்பத்தை கேட்டு அந்த பிள்ளைக்கு தீய ஆவியின் கட்டுக்களிலிருந்து சுகம் தந்து வாழ வைத்தது போல, இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்க தீமைகள் அகல வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நீர்தாமே ஆசீர்வாதம் தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியொலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0-0-2-6-0-4. அருள் தியானம் தொடர்கிறது. திருப்பாடல் அல்லது சங்கீதம் 28 அதிகாரத்திலே 2 திருவசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில், உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கை உயர்த்தி வேண்டுகையில் பதிலளித்தருளும் என்று சங்கீதக்காரர் கடவுளிடத்திலே மன்றாடுகிறார். இதிலே இன்றைக்கு உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதக்காரருடைய வாழ்வில் ஒரு உதவி தேவைப்பட்ட பொழுது அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். தன்னுடைய கரங்களை திருத்தூயகத்தை நோக்கி உயர்த்துகிறாராம். அது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், திருத்தூயகம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்குதான் இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது. மோசேக்கு இறைவன் கொடுத்த வாக்குத்தத்த பேழை அந்த திருத்தூயகத்துக்குள் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது. அந்த திருத்தூயகத்துக்குள்ளே எல்லாராலும் போக முடியாது. தலைமை குருவால் மட்டும்தான் அங்கு போக முடியும். அதுவும் வருடத்திற்கு ஒரு முறைதான் அவர் அதற்குள்ளே செல்லுவார். அவ்வாறு அந்த திருத்தூயகத்திலே இறைவனுடைய பிரசன்னம் இருந்ததைத்தான் இஸ்ரவேல் மக்கள் உணர்ந்தார்கள். ஆகவே இப்பொழுது இங்கே சங்கீதக்காரர் தன்னுடைய கரத்தை திருத்தூயகத்தை நோக்கி உயர்த்துகிறார் என்று சொன்னால், கடவுளை நோக்கி தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார் என்றுதான் அதற்கு அர்த்தம் கொள்ள முடிகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை வந்த பொழுது பாருங்கள், தன்னுடைய கரத்தை மனிதனை நோக்கி அவர் உயர்த்தாமல் அல்லது மனிதரிடத்திலே அவர் நீட்டாமல் கடவுளை நோக்கி அவர் உயர்த்துகிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது அதுதான். எப்பொழுது நாம் நம்முடைய கரத்தை கடவுளை நோக்கி நாம் உயர்த்துகிறோமோ, அப்பொழுது பாருங்கள், கடவுள் நமக்கு உதவி செய்வதற்காக பல மனிதர்களுடைய கரங்களை நீட்ட வைக்கிறார். நாம் கடவுளை நோக்கி கரங்களை உயர்த்தும் பொழுது அந்த கடவுள் பல மனிதர்களுடைய கரங்களை நமக்கு உதவியாக அனுப்புகிறவராக இருக்கிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதை அறிந்து கொள்ளாமல் பாருங்கள், கடவுளை நோக்கி நாம் கரங்களை உயர்த்துவதற்கு பதிலாக மனிதர்களிடத்திலே நாம் கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறோம். யார் எனக்கு உதவி செய்வார், யார் என்னுடைய நோயை குணமாக்க முடியும், யார் என்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தர முடியும், யார் என்னுடைய மனக்கவலைக்கு ஆறுதல் தர முடியும், யார்தான் என் வீட்டிலே வந்து என் வீட்டில் இருக்கிற குழப்பத்தை அமைதிப்படுத்துவார்கள் என்று மனிதர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, நாம் ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்துவோம் என்றால் நம்முடைய பிரச்சனையை யாரால் தீர்த்து வைக்க முடியுமோ அவர்களை கடவுள் அனுப்பி அவர்கள் வழியாக இறைவன் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். மனிதர்களை இறைவன் எங்களுக்காக அனுப்பி அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு சுகத்தையும் வாழ்வையும் தந்து வாழ வைக்கிறார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் இறைவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இறைவனை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்துவதனுடைய அடையாளம் எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவரே உம்மிடத்திலே நான் சரணடைகிறேன் என்பதை தன் கரம் உயர்த்துவது காட்டுகிறது. சில நேரத்திலே ஜெபம் செய்யும் பொழுது சிலர் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவதற்கு வெட்கப்படுவார்கள். கரங்களை உயர்த்துவதனுடைய அடையாளம் பாருங்கள், ஆண்டவரிடத்திலே நான் சரணடைகிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் கரங்களை உயர்த்துவது. ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஒரு திருடனை பிடிக்க போகும் பொழுது பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள் ஹேண்ட்ஸ் அப் என்று சொல்லுவார்கள், கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அப்பொழுது அவர்கள் கரங்களை உயர்த்தி விடுவார்கள். கரங்களை உயர்த்தினால் என்ன அடையாளம்? அவர்கள் போலீஸ் அதிகாரியிடத்திலே சரணடைகிறார்கள் என்பதுதான் அடையாளம். அதுபோல நாம் எமது கரங்களை கடவுளை நோக்கி உயர்த்தும் பொழுது என்ன அடையாளம் என்றால், ஆண்டவரே நான் உம்மிடத்திலே சரணடைகிறேன் என்று அடையாளமாகி விடுகிறது. அப்பொழுது இறைவன் நமக்கு ஆதரவாக மாறிவிடுகிறார். நாம் இறைவனிடத்திலே சரணடைந்து விட்டதனால் இப்பொழுது இறைவனே நமக்கு பாதுகாப்பாக மாறிவிடுகிறார். இதனால் பாருங்கள், தீமை நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, தீமை நம்மை அணுக முடியாதபடி இறைவன் நம்மை காத்துக் கொள்ளுகிறார். தீமை விளைவிக்கிற எந்த விதமான தீங்கின் சக்திகளும் நம்மை தாக்க முடியாதபடி இறைவன் காத்துக் கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, அவரிடத்திலே கரமுயர்த்தி சரணடைகிற நமக்கு இறைவனே நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதித்து வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அதனாலேதான் தொடக்க நூல் 14 அதிகாரத்திலே 23 வசனத்திலே ஆபிரகாம் சொல்லுகிறார், உன்னதமான தேவனாகிய ஆண்டவரை நோக்கியே என் கரங்களை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் உங்கள் கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துங்கள். அங்கிருந்து உங்களுக்கு உதவி வந்து உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது திருத்தூயகத்தை நோக்கி சங்கீதக்காரர் தன் கரங்களை உயர்த்தியது போல, இப்பொழுதும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனே, உம்மை நோக்கியே கரமுயர்த்தி மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய வல்லமை இந்த நேரத்திலே இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற எல்லோர் மேலும் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் இவர்களுக்கு என்ன உதவிகள் தேவையாயிருக்கிறதோ அதை தந்து ஆசீர்வதியும். மனிதர்களிடத்திலே தம் கரத்தை நீட்டுவதற்கு பதிலாக உம்மை நோக்கி தம் கரங்களை உயர்த்தியிருக்கக்கூடிய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கற்று. இவர்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ அவர்களை, அந்த உதவிகளை யார் யாரால் செய்ய முடியுமோ அந்த உதவி செய்கிறவர்களை இவர்களுக்காக நீரை அனுப்புவீராக. இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே அற்புதம் செய்து இவர்களை வாழ வைத்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.
ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே என் மீட்பாகும். ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே என் மீட்பாகும். யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு நடுங்க வேண்டும்? அவரே என் அடைக்கலமே. யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு நடுங்க வேண்டும்? அவரே என் அடைக்கலமே. எனக்கு எதிராக படையே வந்தாலும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நம்பிக்கையோடிருப்பே. எனக்கு எதிராக படையே வந்தாலும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நம்பிக்கையோடிருப்பே. ஆண்டவரையே நான் நாடி தேடுவேன், வாழ்நாளெல்லாம் காத்திடுவார். ஆண்டவரையே நான் நாடி தேடுவேன், வாழ்நாளெல்லாம் காத்திடுவார். ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே என் மீட்பாகும். ஆண்டவரே என் ஒளியாகும், அவரே என் மீட்பாகும்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் அனுதினமும் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. மொன்றியோலில் உள்ள நேர்கள் நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-8-0-0-2-6-0-4. அருள் தியானம் தொடர்கிறது. திருப்பாடல் 28:6 திருவசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி, ஏனெனில் அவர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய குரலை கேட்க யாருமே இல்லை. என் குரலிலே யாருக்குமே இரக்கம் வரவில்லையே என்று வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். உங்கள் குரலை கேட்க கடவுள் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்கள் குரலை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த திருவசனத்திலே சங்கீதக்காரர் கூறுகிறார் பாருங்கள், என் கெஞ்சும் குரலுக்கு கடவுள் செவிசாய்த்தார் என்று சொல்லி. ஆகவே இன்றும் உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான பிரச்சனைகளோடு, குழப்பத்தோடு, மனம் உடைந்த நிலையிலே கடவுளை நோக்கி நீங்கள் பாருங்கள். கடவுள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார். 2 Samuel 22:7 திருவசனத்தில் தாவீது கூறுகிறார், நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிக்கு எட்டியது என்று கூறுகிறார். தாவீதுக்கு நெருக்கடி வந்த பொழுது அவர் எந்த மனிதரை நோக்கியும் ஓடாமல், எந்த மனிதரிடத்திலும் போய் உதவி தேடாமல், எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி அவர் மன்றாடினாராம். அந்த கடவுளை நோக்கி அவர் கதறினேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி உள்ளமுடைந்து தன் பாரத்தையெல்லாம் கடவுள் மேல் வைத்து கதறி அழுது அவர் மன்றாடி இருக்கிறார். அவர் கூறுகிறார், கடவுள் தமது கோவிலில் நின்று என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிக்கு எட்டியது என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே நெருக்கங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் பலவிதமான நெரிசல்களும் வந்த பொழுது அவர்கள் கடவுளை நோக்கியே மன்றாடியிருக்கிறார்கள், ஆண்டவரிடத்திலேயே ஓடி வந்திருக்கிறார்கள். அப்பொழுது கடவுளும் அவர்கள் குரலை கேட்டு அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அதுபோல இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அழுகுரலை கேட்க யாருமே இல்லை, உங்கள் சத்தத்துக்கு செவிசாய்க்க ஒருவருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கலாம். உங்கள் சத்தத்தை ஆண்டவரை நோக்கி எழுப்புங்கள். உங்கள் அழுகுரலை ஆண்டவருக்கு காட்டுங்கள். ஆண்டவருடைய பாதத்திலே இருந்து உங்கள் வேதனைகளை எல்லாம் சொல்லி கதறி அழுங்கள். அவருடைய பாதத்திலே உங்கள் வேதனைகளை ஊற்றிவிடுங்கள். அன்றைக்கு தாவீதின் செபத்தை கேட்ட ஆண்டவர், தாவீதின் குரலுக்கு செவிசாய்த்து அற்புதம் செய்த கடவுள் இன்றைக்கும் உங்கள் குரலை கேட்டு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாவீது நெருக்கடியான நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடிய பொழுது, உம்மை நோக்கி கதறி அழுத பொழுது நீர் அவரின் குரலை கேட்டீரே, அவரின் குரலுக்கு செவிசாய்த்தீரே. அதுபோல ஆண்டவரே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம், என் குரலை கேட்க யாருமே இல்லையே, கதறி அழுகிறேன், எனக்கு அருகிலே யாரும் இல்லை, எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தும் இன்றைக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே என்று மனமுடைந்த நிலையில் இருக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக உம்முடைய தூதர்களை அனுப்பியறலும். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்தினால் இவர்களை இப்பொழுதே தாங்கிக் கொள்ளும். இவர்கள் கண்ணீரை துடைத்தரலும். இவர்கள் வேதனைகளை மாற்றியறலும். இவர்கள் இருக்கிற நெருக்கத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இவர்களுடைய அழுகுரலை ஆண்டவரே நீர் கேட்டு அந்த அழுகுரலுக்கு நீர்தாமே சமாதானத்தை கொடுத்து இவர்கள் வாழ்க்கையை மாற்றி போடும் ஆசீர்வதித்தரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. கடல் அலையில் போராடும் மனிதருக்கெல்லாம் கலங்கரை தீபம் நீயாகவா,
கடலையில் போராடும் மனிதர்க்கெல்லாம் கலங்கரை தீபம் நீயாகவா,
ஏழ்மையெனும் பிணியில் வாடும் மாந்தருக்கெல்லாம் ஏற்றம் காண வழியை சொல்லும் இயேசுராஜனே,
நன்மை நிறைந்து நீதி நிலைக்க வானம் பொழிந்து வறுமை மொழிய,
உறுதி வேண்டுமே இறைவன் அரசும் மலருமே. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா, நாங்கள் கேட்ப
நேர்கள். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. இத்தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பின் உங்கள் நண்பர்களும் கேட்டு பயன்பெற உதவி செய்யுங்கள். உங்கள் தேவைகளுக்காக எமது சிவக்குழுவில் மன்றாட விரும்பினால் உங்கள் தேவைகளை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-646-2446 என்னும் இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் தேவைகளுக்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அன்பு நேர்களே, இணையதளங்கள் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரிகள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. இந்த இணையதளங்களிலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது சிவ வழிபாடுகளை மற்றும் பல அருட்தந்தையர்களின் அருள் தியானங்களை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, இலங்கையில் இருந்து வெளியாகும் பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளங்கள் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதளங்கள் www.tamilgoodnews.com அல்லது www.vanpura.com. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8-7-6-2-7-3-4 இமெயில் அட்ரஸ் tamilgoodnews@gmail.com. tamilgoodnews@gmail.com tamilgoodnews@gmail.com.
அன்பர்களே, உலக நாடுகளில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டு விட்டாலும் இப்போதும் பாலிய வியாபாரம், மனித உறுப்பு வியாபாரம், கொத்தடிமை, சிறார் தொழில் போன்ற புது புது வடிவங்களில் நவீன அடிமைத்தனம் நிலவுகின்றது. உரிமைக்கான போராட்டங்கள் நாட்டுக்கு நாடு வலுத்து வரும் வேளை அநீதியை தட்டி கேட்பவரின் உயிர்களும் ஆங்காங்கே பொசுக்கப்படுகின்றன. இந்தியாவில் நாசிக் மாவட்டத்தின் கூடுதல் கலெக்டராக இருந்த யஷ்வந்த் சோனோவானே என்பவர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த இந்த குரூர சம்பவம் பற்றி எழுதியுள்ள ஒரு ஊடகம் நேர்மையின் சம்பளம் மரணமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. திருட்டுத்தனத்தை தட்டி கேட்டதற்கு பரிசு உயிரோடு எரித்து கொலை.
உரிமைக்காக போராடிய சிலர் அதன் பலனை கண்டுவிட்டு இறக்கின்றனர். இன்னும் சிலர் தங்களது போராட்டத்தின் பலனை காண்பதற்கு முன் இறந்து விடுகின்றனர், அல்லது துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பலியாகி விடுகின்றனர். இவர்களது வாழ்க்கை பல பாடங்களை நமக்கு கற்றுத் தருகின்றது. ஒரு காந்திஜியாக, ஒரு ஆப்ரஹாம் லிங்கனாக, ஒரு கார்டர் வுட்ஸனாக, மார்ட்டின் லூத்தர் கிங்காக, பேராயர் ஆஸ்கர் ரொமேரோவாக இப்படி மகான்களாக வாழ உந்துதல் தருகின்றது. நோரா ஈசன் என்பவர் சொல்கின்றார்,
உனது வாழ்க்கையை நீ வாழ வேண்டிய முறையில் வாழ். உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை அன்பு செய். நீ செய்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள். நடப்பதற்கு மிகவும் கடினமானதாக தெரியும் பாதையில் வாழ். இந்த நொடி பொழுதில் வாழ், ஏனெனில் உனது எதிர்காலம் நிச்சயமற்றது. நீ இப்பொழுது அன்பு செய்பவரை இருக பற்றிக்கொள், ஏனெனில் உனது பார்வையிலிருந்து அவர்கள் எப்போது விலகுவார்கள் என்பது உனக்கு தெரியாது. என்ன நேரிடனும் உன் வாழ்க்கையை அன்பு செய். மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். உன்னால் முடிந்த பொருட்களுடன் வாழ். உன் அயலானை அன்பு செய். வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவற்றை செய். மீதியை கடவுள் பார்த்துக் கொள்வார். ஆம், வாழ்க்கையை வாழ், அன்பு செய், கற்றுக்கொள். அன்பர்களே, நமது இன்றைய சிந்தனையும் செயலும் நாளைய வாழ்க்கையை வடிவமைக்கட்டும்.
அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட வான்பரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய எமது வான்பரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் wanpura.com wanpura.com அல்லது tamilgoodnews.com என்னும் இணையதளத்துக்கு வாருங்கள். சரி நேர்களே, இத்துடன் எமது வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.